ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக, ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
இயல் 14 இறைவாக்குகள் 22-33 வரை. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகு ஏறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்துளை சென்றுவிட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4 காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறை மகன் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நேரத்திலே அன்னையினுடைய திருத்தலம், ஆரோக்கிய மலைமாதா திருத்தலம் எங்கள் திருச்சி மாவட்ட மறை மாவட்டத்தினுடைய பெருமையாக இருக்கிறது. இந்த இடத்திலே அநேகர் இந்த இல்லத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். இந்த சம்பவம், இங்கே நடந்த ஒரு அற்புதம், பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம். ஆனால் அந்த அதிசயத்தை உள்வாங்கிய பிள்ளைகள் அநேகர், அதாவது இந்த இடத்தின் பிள்ளை மக்கள் இந்த இல்லத்தை மெதுவாய் கட்டி எழுப்பி விசுவாசத்திலே முதல்ல கட்டி எழுப்பினாங்க. இவ்வளோ பெரிய ஆலயமெல்லாம் இந்த இடத்துல முதலில் உருவாகவில்லை. ஒரு நம்பிக்கை. இதோ அன்னை மரியால் இந்த இடத்துல இருந்து எங்களுக்கு உதவி செய்வார் என்கிற அந்த நம்பிக்கையினுடைய ஆழம் அவர்களை இந்த இடத்துல கூடி வர செய்தது, ஜெபிக்க வைத்தது. அப்படியாக இந்த இடத்திலே இன்று நாம் காணக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமான ஒரு திருத்தலத்திற்கு அவர்களுடைய எளிய விசுவாசம் வித்திட்டு இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது, அப்படி உழைத்த வேராய் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தினுடைய அடித்தளத்தை போல நின்று கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பிள்ளைகளையும் இந்த 37வது ஆண்டினுடைய திருவிழாவினுடைய நல்ல நாளில் அவர்களை நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய நாளினுடைய வாசகங்களோடு அன்னை மரியாளை குறித்து நாம் சிந்திக்கிற போது ஆண்டவருடைய இறை திட்டத்திலே தன்னை முழுமையாக இணைத்து கொண்டவர் தாய் என்பதை நாம் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய இறை திட்டம் அப்படிங்கன்னா என்ன, என்னத்துக்கு கடவுள் இதெல்லாம் செய்தார்? பழைய ஏற்பாட்டிலிருந்து நம்ம பார்க்கிற போது நிறைய கதைகள், நிறைய சம்பவங்கள். பழைய ஏற்பாட்டை வாசிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வேற வரும், ஏன்னா எப்ப பார்த்தாலும் கத்தி, ஒரே கையில வாளும், ஒரே வெட்டுமா தான் இருந்துச்சு. இப்படியெல்லாம் ஒரு அராஜகம் நிறைந்த ஒரு சமூகம். ஏன் கடவுளே போய் கொள்ளுன்றாரு, ஏன் இப்படி செய்தாரு, ஆண்டவர் இரக்கம் இல்லாதவரா, இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள். ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் நம்ம ஒரு திட்டத்தை பார்க்கிறோம். கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டத்தினுடைய வெளிப்பாட்டை வந்து நம்ம உணர முடியும். இந்த திட்டமெல்லாம் எதை ஒட்டி இருந்தது அப்படின்னு சொன்னா, மீட்பை ஒட்டி இருந்தது. மீட்பு திட்டம். மனுஷன் பாவம் செய்த உடனேயோ கடவுள் என்ன செய்துட்டாரு, மனுஷனை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டார். ஏன்னா மனுஷன் மீது, மனிதன் மீது அவர் அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார். ஏன் அன்பு வைத்திருந்தார்? அவன் எனது சாயலா இருக்கிறான், அவன் என்னுடைய இயல்போடு இருக்கிறான் என்று சொல்லி கடவுள் படைத்த அந்த படைப்பினுடைய அதிசயம். அவருடைய சாயலிலே, அவருடைய உருவிலே மனிதன் படைக்கப்பட்டான். அதனால இந்த மனித இனத்தினுடைய மீட்பை கடவுள் கொடுக்க விரும்பினார். தொடக்க நூல்ல பாக்குறோம், ஆதாம் ஏவாள் பாவம் பண்ண உடனேயும் ஆதாம் ஏவாளையும் கோபத்துல வெளியில விரட்டுறாருன்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனா விரட்டிட்டு கடவுள் என்ன செய்யல, அழிஞ்சு போட்டு அவன் அப்படியே அப்படின்னு விட்டுடல, அவங்கள பாதுகாக்கிறார். அந்த பிள்ளை என்ன செய்யறாரு, ஒரு கல்யாணம் பண்ணிட்டு எப்படி ஒரு வீட்டு பெண் பிள்ளைய கணவன் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்களோ, அதே போல ஏதோ தோட்டத்திலிருந்து அவர் நாட்டுக்குள்ள அனுப்பி வச்சுட்டு பின்னாடியே பாதுகாத்து கொண்டே இருந்தார் இந்த பிள்ளைகளுக்காக. பாருங்க, ஆண்டவர் அந்த வாழ்வின் மரத்தை பாதுகாத்தார். சாவுக்கு ஏதுவான அந்த மரத்தின் கனியைத்தான் அவங்க சாப்பிட்டுட்டாங்க, அதாவது நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான கனி. இன்னொரு மரம் ஒன்று இருந்தது அந்த ஏதோ தோட்டத்தில், அதாவது வாழ்வின் மரம். எங்கே இவன் வாழ்வின் மரத்தையும் தின்று விடுவானோ, தொட்டு விடுவானோ அப்படிங்கிற பயத்துல அதை கிருபுகளை வைத்து காவல் காக்க செய்துட்டு கடவுள் என்ன செய்தாரு, அவனுடைய திட்டம் நிறைவேறி மீண்டும் அவன் அந்த வாழ்வின் மரத்தின் கனியை பாவமில்லாத ஒரு நிலையில் மீண்டும் எடுத்து உண்ணும் வரை அந்த மரத்தை பாதுகாக்க செய்தார். அது வரைக்கும் என்ன செய்தாரு, மீட்பு திட்டத்தை அவர் செயல்படுத்த ஆரம்பித்தார். அது வரைக்கும் நீங்க வெளியில போய் இருங்க, உங்களுக்கான திட்டம் ஆரம்பிக்குது. இப்படியாக அந்த திட்டத்தின்படியாகத்தான் மனித குலத்தை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டே வருகிறார். அது நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட விதமாக ஆபிரஹாமினுடைய காலத்தில் இருந்து நம்முடைய இதுல பைபிள்ல நம்ம ஒரு சிறப்பான ஒரு வழிமுறையை பார்க்கிறோம். அதனுடைய நிறைவினுடைய கட்டத்துல தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து செயல்பட்டவர் தான் நம்முடைய தாய் மரியாள். அப்போ ஒவ்வொருவரும் மீட்பு திட்டத்தினுடைய அங்கங்களாகவே விவிலியத்திலே இருக்கிறவர்கள் காணப்படுகிறார்கள். பைபிள்ல இருக்கிற மாதாவோ அல்லது இயேசுவோ மட்டுமல்ல, ஆபிரஹாமோ மட்டுமல்ல, அவர்களை கடந்து வந்து கொண்டிருந்த திருத்தூதர்கள், அதை கடந்து வந்து கொண்டிருந்த ஆதி கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த திட்டத்தின்படியாக வந்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் மீட்பு திட்டம் முடிவடையல, மீட்பு திட்டம் நடந்துட்டே இருக்குது. அந்த மீட்பு திட்டத்துல நாம நம்மை இணைத்து கொள்ள வேண்டும், அதுதான் ஆண்டவர் விரும்புறது. இன்றைய வாசகத்தினுடைய அந்த ஓட்டத்தை நீங்கள் பார்க்கிற போது ஒரு நம்பிக்கையை ஆழப்படுத்தின ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அதுல நற்செய்தியை நீங்க பாத்தீங்கன்னாக்க, ஆண்டவர் பாருங்க, அந்த ராயப்பர் வந்து கடல்ல இறங்கி நடந்து போறாரு. இயேசுவை பார்த்துட்டு நானும் வரட்டுமா ஒரு ஆசை வாப்பா அப்படின்ட்டாரு. அவர் இறங்கி நடந்து போகும்போது இயேசு பக்கத்துல போன உடனே அவருக்கு ஒரு பயம் வந்துச்சு, நிக்கிறது இயேசு தானா இல்ல பேயா இருக்குமா அப்படின்னு ஒரு பயம். பாருங்க, பைபிள்ல என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் அப்படின்னு இருக்குது. உண்மையா யோசிச்சு பாருங்க, ராயப்பர் வந்து கடல்லையே கடந்த மனுஷன். கடல்ல அவருக்கு கடலை பத்தி அவருக்கு பயமே இருக்க முடியாது. கடல் அவருக்கு ஒரு தண்ணிப்பட்ட பாடுங்கிறது போல இதை சொல்ல முடியல. இப்பெல்லாம் இந்த தண்ணிப்பட்ட பாடுன்னு சொன்னா வேற எதையோ மீன் பண்ற மாதிரி இருக்கு. தமிழகமே தண்ணிப்பட்ட பாடாதான் இருக்குது இல்லையா? நிறைய குடும்பங்கள் தண்ணி போட்ட பாடாவே இருக்குது. அதனால அந்த தண்ணிப்பட்ட பாடுங்கிறத வந்து வேற வித அவருக்கு தண்ணி என்பது அவருக்கு அந்த கடல் தண்ணி வந்து ஒரு சாதாரணமான காரியம். அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி பயந்தாரு? அவர் நீந்திருப்பாரு, நீச்சல் அடிச்சிருக்கலாம், அப்படிலாம் இருக்கு. அதெல்லாம் முடியாத பட்சத்துல அவர் கத்தியிருக்கலாம், ஆனா அவரு பார்த்தோன்னே கத்துறாராம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிற. அப்போ இந்த கடல் என்பது எதை குறிக்கிற காரியம் அப்படின்னா, போராட்டங்கள் கலந்த ஒரு காரியம், மீட்பு திட்டத்தினுடைய ஒரு ஆழமான வெளிப்பாட்டை வைக்கிற இந்த அடையாளம் இந்த கடல். கடல் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம், அதாவது ஒரு மலைப்புக்குரிய காரியம், அதை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். மீட்பு திட்டம் என்பதும் அப்படித்தான், நம்ம புரிந்து கொள்ள முடியாது. என்னதான் அவங்க கரை கண்டவங்களா ராயப்பர் இருந்தாலும், அவர் அந்த ஒரு அலைய பார்த்தோனையும் பயந்தாரு அப்படிங்கிறது போல, மீட்பு திட்டத்துல என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க ஏதாவது ஒரு சிறிய சலனம் வருகிற போது உடனே நிலை குலைந்து போகக்கூடிய, ஆண்டவரேன்னு கூப்பிடக்கூடிய, கத்தக்கூடிய ஒரு நிலையில தான் நம்மளும் இருந்து கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்தான் தாய் மரியாள். ஆனால் அவர் என்ன செய்யலன்னா கத்தி கூப்பாடு போடல. நமக்கு ஒரு மீட்பு திட்டத்துல நம்ம எல்லாம் பயணிச்சு கொண்டு இருக்கிறோம். கோயிலுக்கு வரோம், இறை வார்த்தையை கேட்குறோம், கேட்டுட்டு என்ன செய்யணும் அதன்படி வாழணும். வெளியில போய் அதை வாழ்கிறோமா? அந்த மீட்பு திட்டத்துல நம்மளால வாழ முடியுதா? அதுதான் இப்போ கேள்வி. அப்ப வாழ முடியாத நேரம் எப்பொழுது வருகிறது? நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருகிற போது, வீட்டிலே ஒரு விதமான ஒரு இறப்போ அல்லது ஒரு இழப்போ ஏதோ வருகிற போது உடனே என்ன செய்யறோம்? நம்ம உடனே நிலை குலைந்து போகிறோம். நமக்கு தெரியும் கிராமத்துல எல்லாம் உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா, உடனே என்னன்னு தெரியலப்பா, வீட்டில் ஒரே ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்குப்பா. உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க, நீ எதுக்கும் போய் இந்த சாமிகிட்ட சொல்லி கயிறு கட்டிட்டு வந்துரு, அல்லது துணூரை போட்டுட்டு வந்துரு, அல்லது உடுக்கையை அடிச்சுட்டு வந்துரு, எதையாவது கொண்டுட்டு வந்து வந்து வச்சிரு வீட்டில். இப்படிலாம் நிறைய வழிகள் எல்லாம் நான் சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, நம்ம தாய் மரியாள் எதை குறித்தும் கவலைப்படலை. அவங்க அந்த மீட்பு திட்டத்தில் தங்களை முழுமையாக இணைச்சு கொண்டாங்க. ஆண்டவருடைய அந்த முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் வந்து ஓரேபு மலையில் அவர் வந்து எலியாவுக்கு வருகிற போது காட்சி கொடுக்குற போது, ஆண்டவர் திருமன் ஒரு பெரும் சுழல் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இல்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒளி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். ஏன் அப்படின்னா, அதுதான் ஆண்டவருடைய அருமையான ஒரு நிலை. ஆண்டவருடைய அதை வெளிப்படுத்துகிற நிலை. ஆண்டவர் எவ்வளவு பெரிய வல்ல காரியங்களை செய்யக்கூடியவராய் இருந்தாலும், ஆண்டவருடைய அந்த வெளிப்பாட்டினுடைய அடையாளம் எப்படியா இருக்கின்றது அப்படின்னா, அவர் ஒரு மெல்லிய ஓசையை போல, மெல்லிய ஓசையை போல வெளிப்படுகிற அந்த தென்றலுக்கு ஒப்பானவராக ஆண்டவர் தன்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அவர் அமைதியிலே வெளிப்படுகிறார். இந்த மீட்பு திட்டமும் பார்த்தீங்கன்னாக்க, ஆண்டவர் நினைச்சாரு உடனே தடார்படார்னு முடிக்க மாட்டார். அவர் எல்லாவற்றையும் அப்படியே அதனுடைய ரிதம்ல எடுத்துட்டு போவார். நேச்சுரல் ரிதம்னு நம்ம சொல்லுகிறோம். அதனாலதான் நம்ம ஒரு தவறு செய்கிற போது ஓடி வந்து கடவுள் கையை பிடிக்கிறது இல்லை. ஆதாம் ஏவாள் பாவம் பண்ண போது ஓடி போய் அவர் என்ன செய்திருக்கலாம்? கையை பிடிச்சிருக்கலாம். ஏவாள் அந்த ஆப்பிள் பழத்தை கடிக்க போகும்போது வாயை பொத்திருக்கலாம் ஓடி போய், இல்லை மூஞ்சி மேலே ஒரு குத்து விட்டுருக்கலாம், ஏதாவது செய்திருக்கலாம். ஏன் கடவுள் செய்யலை? கடவுள் செய்ய மாட்டார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான் விளங்காத புதிராக இருக்கிறது. ஏன்னா கடவுள் நம்மை சுதந்திரத்தோடு படைத்திருக்கிறார். ஹியூமன் ஃப்ரீடம் என்று நம்ம சொல்லுகிறோம். அவருக்கு என்ன சுதந்திரம் இருக்கிறதோ அதே சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தின்படி நாம அறிந்து கொள்ள வேண்டும். மீட்பினுடைய திட்டம் எது, அது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்மளை வந்து அன்புடன் அழைத்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நாம எதையோ அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம், எதை எதையோ அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனா நாம் வந்து ஆண்டவருடைய மீட்பு திட்டத்தை அறிய மறுக்கிறோம். அதுதான் ஒரு ஆண்டவருக்கு கவலையான ஒரு காரியம். ஒரு ஊரில் ஒரு அம்மா வந்து மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு கஷாயம் போட்டு கொடுத்துச்சான். கஷாயத்தை குடித்தோடனே மாமியார் செத்து போச்சு. அடுத்த நாள் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மருமகளும் வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்னாங்களாம். அந்த அம்மா கேட்டுச்சா, என்னம்மா வேணும் உங்களுக்குலாம்? அந்த கஷாயம் போட எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுப்பா அப்படின்னு. இன்னைக்கு நம்ம எதையில்லாமல் கற்றுக்கலாமோ கற்றுக்குறோம். எப்படி பேசுறது, எப்படி வந்து அரசியல் பண்ணுறது, எப்படி எங்கிட்டு பூண்டு அப்படி வர்றது, எல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் ஆண்டவருடைய மீட்பு திட்டம் என்னமோ திட்டமா என்ன திட்டம்னு ஒரு அளவும் புரியல. நம்மளும் தான் 30-40 வருஷமா பைபிள் வச்சுட்டே உட்காந்துருக்கோம். என்னத்தை அந்த கடவுள் செஞ்சாருன்னு இன்னைக்கு கொரோனாவை கொள்றதுக்கு ஒரு வழி இல்லாம கிடக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பையன் கேட்கிறாரு, நீங்களாம் நான் ரொம்ப பிரசங்கம் வச்சுட்டே இருக்கிறீங்க, மணிக்கணக்கா பேசுற யூடியூப்ல, ஆனா இந்த கொரோனாவை உன் ஆண்டவர் ஏன் கொல்ல முடியல, உன்னால சொல்ல முடியல? என்னால சொல்ல முடியாது, ஏன் ஆண்டவர் கொரோனாவை கொல்ல மாட்டேங்கிறாரு? யா, அவரு தானே விட்டாரு, அவர் எப்படி கொல்லுவாரா? அவரு மழை வந்து ஆசீர்வாதம் பாருங்களேன், ஆனா அதே மழை விதை விதைச்சோனி பெஞ்ச ஆசீர்வாதம், அதே மழை நீ அறுக்கும் போது பெஞ்சா சாபம். அதே மாதிரி தான் கொரோனாவும், அது ஒருத்தனுக்கு சாபம், ஆண்டவரை நம்பிய இன்னொருத்தனுக்கு ஆசீர்வாதமா மாறி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் சொல்லுகிறோம், நீ ஆண்டவருடைய தளத்துல நின்னுட்டினா எது அவனுக்கு சாபமா இருக்கிறதோ அது உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆபிரகாம் அப்படிதான் நம்பினாரு. அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு, லோத்த கூப்பிடுறார், தம்பிய கூப்பிடுறார், தம்பி உனக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வருதுரா, உன் கூட்டாளிக்கும் என் கூட்டாளிக்கும் சண்டை வந்துருது, அதனால ஒண்ணு செய்வோம், லெட் அஸ் டிபார்ட் அப்படின்னார். பிரிஞ்சு போயிடுவோம், நீ கிழக்க போனீன்னா நான் மேய்க்க போறேன், நீ மேய்க்க போனா நான் கிழக்க போறேன், நீ வடக்க போனா நான் தெக்க போறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐ வில் சூஸ் தி ஜஸ்ட் அப்போசிட் ஆஃப் யுவர் செல்ஃப். நீ எந்த இடத்தை சூஸ் பண்றியோ அதுக்கு எதிர்ப்பதத்தை நான் சூஸ் பண்றேன். கண்டிப்பா முதல்ல சூஸ் பண்றவன் நல்ல இடமா தானே சூஸ் பண்ணுவான். அப்படி நீ சூஸ் பண்ணிட்டு விட்டதை மீதிய நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னார். அதே மாதிரி தான் சோதோம் கொமோராவை அவர் சூஸ் பண்ணார். வெரி ஃபெர்டைல் அண்ட் வெரி ஃப்ளரிஷிங் லேண்ட், அது ரொம்ப ஆசீர்வாதமா இருந்த லேண்ட். அங்கிட்டு போனார் லோத்து. வரும்போது எப்படி ஓடி வந்தாருன்னு தெரியும், துண்டை காண துணிய காணன்னு ஓடி வந்தார். அப்படியே ஆப்போசிட்ல கானான் தேசத்தை எடுத்தார். அது ஒரு பெரிய ஒரு ஃப்ளரிஷிங் லேண்ட் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் வசதிகள்லாம் இருந்துச்சு, பாலைவனம் நிறைந்த பகுதி. ஆண்டவர் அங்க அவரை செழிப்புற செய்தார். இப்போ மீட்பினுடைய அடையாளம் இதுதான், கடவுள் என்ன சொல்லுகிறார் என்பதை அறிந்து செயல்படுகிற மனசு நம்ம கிட்ட இருக்குதா, அறியணுங்கிற உள்ளம் இருக்குதா? நம்ம உடனே 1008 லாஜிக் வைப்போம். நம்ம ஆண்டவர் ஒன்று கேட்டாருன்னா நம்ம சொல்லுவோம், எனக்கு வீட்டில் வேலை கிடக்கு சாமி, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு நான் வந்து ரொம்ப அறிவோடு இல்லை, நான் வந்து முக்கியமான வேலையில் இருக்கிறேன், இப்படி நிறைய திட்டங்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கிற நம்முடைய தாய் மரியாளுக்கு கூட இதே உணர்வு இருந்துச்சு. அவரும் ஒரு தாயாக இருந்தார், ஒரு பெண்ணாக இருந்தார். அவருக்கும் ஆசை, தந்த பூமியில் நான் இப்படி வாழணும், என் வீட்டுக்காரர் இப்படி இருக்கணும், எனக்கு பிறக்க போகிற பிள்ளைங்க இப்படி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்திருக்கும். ஒரு மனுஷியாக பார்க்குறேன் நான். அப்படி ஒரு குடும்பத்தில் என்னுடைய சூழலுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த தாய்க்கு இந்த திட்டம் கொடுக்கப்பட்ட பொழுது அந்த திட்டத்தை முழுவதுமாய் உணரக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைத்தது, உணர்ந்து முடிந்தது. ஆனால் அந்த உணர்தலின் படியாக அவரால் ஓடுறதுக்கான பலத்தை யார் கொடுத்தான்னா கடவுள் கொடுக்கிறார். பாருங்க, ஆண்டவருடைய திட்டத்தை செயல்படுத்தி காத்து கொண்டிருந்தவர் தான் நம்முடைய அன்னை மரியாள். பைபிளில் நம்ம பார்க்கிறோம், திருப்பாடலில் உங்களுக்காக வாசித்து காட்டுறேன் பாருங்க. 42:5 சொல்லுகிறது, என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன், நீ கலக்கம் உறுவது ஏன், கடவுளையே நம்பியிரு, என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு. நல்ல கவனிங்க, கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். இந்த பாடல் வரிகள் எப்போ பாடப்பட்டுச்சு தெரியுங்களா? இந்த வரியை அதுக்கு முன்னாடி இருக்கிற வரியை பார்க்குறேன், 4வது இறைவசனம் 42:4, அந்த பகுதியே நாடு கடத்தப்பட்டோர் மன்றாட்டு அப்படிதான் இருக்கு. நாடு கடத்தப்படுறான், நாடே போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, சொந்தம்லாம் அங்கிட்டு கிடக்கு, தன்னுடைய நிலமெல்லாம் அங்கே கிடக்கு. வேற நாட்டுக்கு அவன் நாடு கடத்தப்படும் போது பாடுற பாட்டு, மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேனே, அப்போ போனேனே, ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழக்க விழா கூட்டத்தில் நடந்தனவே, இவற்றையெல்லாம் நான் நினைக்கும் போது என் உள்ளம் வெகுவாய் வெதும்புகிறது. பாருங்க, எல்லாம் இழந்த சூழ்நிலையில், எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிற வேதனையான அந்த சூழல்ல தான் திருப்பாடல் ஆசிரியருடைய உள்ளத்திலிருந்து இந்த வார்த்தை வருகிறது. என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன், நீ கலக்கம் உறுவது ஏன், கடவுளையே நம்பியிரு, கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். இப்ப கடந்து போற இந்த ஒரு அடிமைத்தனத்தினுடைய வாழ்க்கை கூட மீட்பு திட்டத்தினுடைய ஒரு கட்டாயமான ஒரு சூழல் அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொண்டாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வீடுகளுக்குள்ள துன்பம் உண்டு, துயரம் உண்டு, நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறதா இது மீட்பு திட்டத்தினுடைய செயல்பாடு அப்படின்னு? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, திருப்பாடல் 119 அதுல 166 ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் அளிக்கும் மீட்புக்காக நான் காத்திருக்கின்றேன், உம் கட்டளைகளை செயல்படுத்துகின்றேன் அப்படிங்கிற வார்த்தைகள். மரியாளும் இதே மனநிலையோடு தான் இருந்தாங்க. மரியாள், அன்னை மரியாள் வந்து மீட்பு திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த பணி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரஹாமை பார்த்தாங்க, ஈசாக்கை பார்த்தாங்க, யாக்கோபை பார்த்தாங்க, பழைய ஏற்பாட்டினுடைய ஆதி தலைவர்களை பார்த்தாங்க. அவங்களுடைய வழிமரபில் நானும் வந்திருக்கிறேன், நானும் இவர்களைப் போல உறுதியாய் நிற்க வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கையோடு நின்று கொண்டு பயணித்தவர் தான் நம்முடைய தாய் மரியாள். மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு பேராவல். மத்தேயு 20:28 நம்ம பார்க்குறோம், இயேசுசாமி அவருடைய உள்ளத்தை வெளிப்படுத்துறார். இயேசுக்குள்ள உள்ள உள்ளமும் மரியாளுக்கு இருந்த உள்ளமும் ஆல்மோஸ்ட் சேம் தான். மத்தேயு 20:28 பார்க்குறோம், இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். பார்த்தீங்களா, தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்காக வந்தார். இன்னைக்கு அன்னை மரியாளும் அதை தான் செய்தாங்க. ஒருபுறம் இயேசு எதை செய்து சாதித்து காட்டினாரோ, மீட்பினுடைய திட்டத்தை நிறைவேற்றினாரோ, அதே விதமாக அன்னை மரியாள் தொண்டு ஏற்க அல்ல, எனக்கு முதல்ல செட்டில் பண்ணிட்டு போப்பா அப்படின்னு இயேசுகிட்ட சொல்லியிருக்கலாமே. யோ கணவனை இழந்துட்டேன் நான், கணவனை இழந்த ஒரு தாயா நிக்கிறேன், கைம்பெண்ணா நிக்கிறேன், இப்படி என்னை விட்டுட்டு நீ இப்படி ஊர் ஊரா சுத்துறியேன்னு இயேசுவை அவர்கள் என்ன செய்யல, அவங்க தன் பக்கமா இழுக்க விரும்பவில்லை. சீடர்களிடமிருந்து தவறான விதத்துல என்ன செய்யல, அவங்க காசு பணத்தை வாங்கிக்க விரும்பல, எல்லாரும் வாங்க எனக்கு முதல்ல வழி சொல்லிட்டு போங்க. இல்ல, அன்னை மரியாள் எல்லாவற்றையும் இழந்தாலும் அந்த மீட்பு திட்டத்திற்காக தன்னை முழுவதுமாய் கையளித்த தாய். ஆண்டவருடைய வார்த்தை 1 தீமோத்தேயுல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தீமோத்தேயு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 2:6 சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலடியார் சொல்றாரு, அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார், குறித்த காலத்தில் அதற்கு சான்றும் பகர்ந்தார். அன்னை மரியாளும் முழுவதுமாக தன்னை ஈடாக கொடுத்தவர் இயேசுவை போலவே. அதனாலதான் நம்ம தாய் திருவாவை அன்னை மரியாளை இணை மீட்பர் என்று அழைக்கிறது. இணை மீட்பர் அப்படின்னா அந்த மீட்பு திட்டத்துல தன்னை முழுவதுமாக கையளித்து கொண்டவங்க அப்படிங்கிற அந்த பேர் உபகாரத்தை, அந்த பேர் பாக்கியத்தை தாய் திருவாவை அன்னை மரியாளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள்ல நாமும் யோசித்து கொண்டு மீட்பு திட்டத்துல பங்கெடுக்கணும், நம்முடைய யோசனையோடு கடந்து செல்லணும். அன்னை மரியாள் எப்படி அந்த மீட்பு திட்டத்தை வெற்றியோடு எடுத்துட்டு போனாங்களோ அப்படியாக நானும் போகணும். நம்ம என்ன செய்யக்கூடாது, உலக காரியத்தின் மீது கோபம் கொண்டு, உலக காரியமெல்லாம் இப்படி நடக்குது, நம்மளை வந்து இப்படி கொரோனா கொள்ளுது, நம்முடைய குடும்பத்தில் என் வீட்டுக்காரன் இப்படி பண்றாரு, என் மனைவி இப்படி பண்றாங்கன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த உலக காரியத்திற்குள்ளேயே புதைந்து போயிடக்கூடாது. அதை கடந்த ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஒரு அம்மா கோச்சிக்கிட்டு, புருஷட்டை கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போச்சான். அம்மா வீட்டுக்கு காலையில போனது, அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு வந்துருச்சு. வீட்டுக்காரர் கேட்டார், என்ன போயிட்டு உடனே வந்துட்டேன், ஒரு வாரம் கழிச்சு தானே வருவேன் அப்படின்னாரான். இல்லை, எங்கள் அம்மா கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கேயாவது எனக்கு ஒன்றுமே புரியாத ஒரே ஒரு விஷயம், எந்த புருஷனாவது கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்களா? ஏன் பொண்டாட்டி மட்டும் போகிறாங்க எனக்கு தெரியல. பொண்டாட்டியாக இருக்கிறவங்களாம் யோசிச்சு பார்த்து எனக்கு பதில் சொல்லுங்கள், மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்பில், கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். பாருங்க, நம்ம குடும்பம் என்கிறது ஒரு மீட்பு திட்டத்தினுடைய ஒரு தளம். அதில் போராட்டம் இருக்கும், அதில் என்ன செய்யக்கூடாது, விட்டுட்டு ஓடக்கூடாது. விட்டுட்டு ஓடுனீன்னா நீ ஆண்டவருடைய மீட்பு திட்டத்துக்கு லாய்க்கு இல்லாத ஆள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன செய்யறாரு, இருகரை விரிச்சு கூப்பிட்டுட்டே இருக்காரு. எதுக்கு? வந்து பிரியாணி சாப்பிட்டு போன்றதுக்கா? இல்ல இல்ல, ஆண்டவர் மீட்பு திட்டத்துல இணைஞ்சு என்னோட பாடுகளை ஏற்க வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏன் கலங்குகிறாய், ஏன் பயப்படுற? ஆண்டவர் அதான் சொல்றாரு. இன்னைக்கு நம்மளும் பார்த்து நம்மளும் மூழ்கிற மாதிரி ஏதோ உள்ள போனோன்னு நம்ம என்ன செய்யறோம், ஐயோ அம்மா அப்படின்னு கதறோம். இப்பெல்லாம் ஆன்லைன்ல கிளாஸ் நடக்குது, பிள்ளைங்க கதறுதுங்க, குட்டி பிள்ளைங்க கதறுதுங்க. தொலைக்காட்சி டிவியில செல்போன்ல கார்ட்டூன் பார்த்தது, பப்ஜி விளையாடுறது, இதெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்த பிள்ளைகள் இப்போ செல்போனே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான். இந்த டெக்னிக் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா செல்போன்லயே கிளாஸ் எடுத்திருக்கலாம், பிள்ளைங்களை காப்பாத்திருக்கலாம். இன்னைக்கு பாருங்க, அதாவது மிரண்டு போய் நிக்குது. டீச்சர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம, எந்த பிள்ளைய பாக்குறதுன்னு தெரியாம, டீச்சருக்கே தெரியல ஆன்லைன்ல எப்படி கிளாஸ் எடுக்கிறதுன்னு. பாவமா தான் இருக்குது, எல்லாரையும் பார்த்தா பாவமா தான் இருக்குது. பரவாயில்ல, என்ன செய்யறது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க, மோட்சத்துக்கு போறது டைரக்டா தான் போகணும், ஆன்லைன்ல போய் பார்க்க முடியாது. ஆன்லைன்ல போய் முதல்ல ஆண்டவர் அந்த மோட்சத்தை லைட்டா காட்டி விடுங்க, நரகத்தையும் காட்டுங்க, நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அடிச்சா நேரம் நரகம்தான். ப்ரைஸ் தி லார்ட். நரகத்துக்கு போறவங்கெல்லாம் நீங்க என்ன உடனே டிசிஷன்லாம் எடுக்க முடியாதுங்க. முடிஞ்சிச்சுன்னா கதை அங்கதான், நீ நல்லவனா இருந்தா முடிஞ்சா கதை உனக்கு இங்கதான், மோட்சம்தான். அதனால முடியறதுக்கு முன்னாடியே நான் எதுக்கு இருக்கிறேன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நோ யுவர் செல்ஃப். அதான் பழைய விதத்துல இந்த தத்துவ பாடெல்லாம் பாடுவாங்க, இது சினிமா பாட்டுன்னு நினைச்சிக்காதீங்க, இது தத்துவ பாட்டு. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால், சொன்ன உடனே எம்ஜிஆர் ஞாபகத்துக்கு வந்துடுறாரு எல்லாத்துக்கும். உன்னை அறிந்தால், உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், நமக்கு தெரியணும் நம்ம யாருன்னு, அப்ப போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், தலை வணங்காமல் நீ வாழலாம். இப்போ நம்ம போய் யார்கிட்டையும் போய் காலை நக்கி வாழணும்னு அவசியம் இல்லை. டோன்ட் லிக் த ஷூஸ் ஆஃப் தி அதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அடுத்தவங்களுடைய காலை பிடிச்சிக்கிட்டே வாழ்றது. அதுக்கு அதான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நீ அஞ்சு அஞ்சு வாழ்றது ஒரு ஒவ்வொரு நாளும் சாவறதுக்கு சமம். அப்போ ஆண்டவர் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் கொடுத்துருக்கிறார். சும்மா நம்மளை வந்து ஏதோ மேக்கப் போட்டுக்கிட்டு எல்லாம் ஜாலியாக வாங்க போங்க அப்படின்றதுக்காக இல்லை, ஒவ்வொரு செடிக்கும் கொடிக்கும் திட்டம் இருக்குது. ஒரு செடி பூவை பூக்கணுமா பூவை பூக்குது, காயை காய்க்கணுமா காய் காய்க்குது, பழம் கொடுக்கணுமா பழம் கொடுக்குது, எல்லாம் அதாவது வேலையை அதாவது செய்யுது. நாம தான் அடுத்தவன் வேலையை செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்குறோம். எங்கள் அண்ணன் வீட்டில் ரெண்டு பசங்க இருக்கிறாங்க, அது ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி பார்த்தப்போ சொன்னிச்சு, என்ன ஆன்லைன் கிளாஸ்லாம் ஒழுங்காக அட்டன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க அம்மா சொல்லுது, எங்கே இப்போ எங்கே என்ன அட்டன் பண்ணுறது, ரெண்டு செல்ஃபோனை வச்சுட்டு ரெண்டு இதுலேயும் இருக்கிற அந்த இயர்ஃபோனை நான் ரெண்டு காதலையும் மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன். இங்கிட்டு ஒன்றுக்கு இங்கிட்டு ஒன்று ஆன்லைன் கிளாஸ், இங்கிட்டு ஒன்றுக்கு ஆன்லைன், ரெண்டு ஒரே நேரத்தில் போட்டுட்டாங்க, என்ன பண்ணுறது, அவன் கேட்க மாட்டேங்கிறான், நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவன் காதில் ஒரு இயர்பட்டை சொருவிடுறது, நம்ம காதில் ஒன்று சொருவிக்கிட்டு அப்பா அம்மா தான் உட்காந்து நோட்ஸ் எழுதிக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஒரு அக்கா சொன்னாங்க, பையன் உட்காந்துட்டு அட்டண்டன்ஸ் போடுவாங்க, பார்த்தா அட்டண்டன்ஸ் போடுவாங்க, ப்ரெசன்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் மீட் பண்ண உடனேயும் அம்மா மாமா எழுதுமா, சீக்கிரம் எழுதுமா அப்படின்னு அம்மாவை எழுத போடுறான். பையன் எழுதுனா எழுது, எழுதாட்டி போ, எனக்கு என்ன அப்படிங்கிறான். யாருக்கு பயம், பணம் கட்டினது அம்மா தானே, அதனால அது உட்காந்து வேக வேகமா எழுதி கையெல்லாம் வலிக்குது பாரு, உனக்கே வலிக்குது, பிள்ளைக்கு எப்படி வலிக்கும் பாருங்க. அதனாலதான் அந்த மீட்டினுடைய இறுதி காலத்துல இருக்கிறோம். அதனாலதான் இந்த ஹேவக்னு சொல்லுவாங்க, ஒரு விதமான வேதனையான காரியங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் நம்ம நினைச்சே பார்க்கல பாருங்களேன், நினைச்சு பார்க்காததெல்லாம் நடக்குது. அடுத்தது என்ன நடக்க போதோ நமக்கு தெரியல. ஒன்னு பேதுருல 1:5 பாருங்களேன், பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 1:5 சொல்லுது, என்ன சொல்லுது பாருங்க, நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம அதான் சொல்ற நம்பிக்கைனா, கோயிலுக்கு போய் இப்படி உட்கார்ந்துட்டு வர்றது பேர் நம்பிக்கை இல்லை. கோயிலுக்கு வந்து சக்தியை வாங்கிக்கிட்டு வீட்டில் போய் நீங்க பாக்குறீங்க பாருங்க, பேயும் நாயும் வீட்டில் இருக்கும். யார பேயின்றாரு, யார நாயுங்கிறாரு. ஆமா, வீட்டுக்கார் பேயா இருந்தா நீ நாயா இருப்ப, மனைவி பேயா இருந்தா வீட்டுக்கார நாயா இருப்பாரு. என்ன செய்யறது, இப்படிதான் இருக்குது. அதான் ஒரு அம்மா கேட்டுச்சான், எங்க இந்த பேய் வந்தா நாய்க்கு கண்ணில் தெரியுமாம்ல அப்படின்னு வீட்டுக்கார்ட்ட கேட்டுச்சான். பேய் வந்துச்சுன்னா நாயெல்லாம் குலைக்குது இல்ல, அது நாய்க்கு கண்ணில் தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சான். ஏன்டி இப்ப அதை கேட்குற, நாயெல்லாம் குலைக்குது அதனால கேட்குற, இல்ல இல்ல உங்க அம்மா வந்துகிட்டு இருக்குது பாரு அப்படின்னு. அதனால வீட்டுல இருக்கிறதெல்லாம் வந்து பேயும் நாயும் பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன பண்றது, மனுஷனை மனுஷனா பார்க்க கத்துக்கணும் பாருங்களேன், மனுஷனை மனுஷனா பார்க்க கத்துக்கணும், நம்ம அன்பு செய்யணும். அதுதான் சூழல், இதுதான் மீட்பு திட்டத்திற்கான போராட்ட களம். நம்ம நினைச்சிட்டு கூடாது ராயப்பருக்கு வந்த மாதிரி நம்மள சிலுவையில் அறைய சொல்லும் போது நானும் ராயப்பர மாதிரி சொல்லுவேன், தலைகில அரங்கேன்னு. இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்குது பாரு, உன்னைய உன்னை உசுரோட வச்சு உள்ள இருக்கிற உயிரை மட்டும் உருவிக்கிட்டு இருப்பாங்க, அதுதான் சிலுவை. அந்த சிலுவை எடுத்துட்டு நீங்க போகணும். எங்களுக்கும் அப்படித்தான் நடக்குது, சும்மா உட்காந்துருப்போங்க பங்குல, சும்மா உட்காந்து பைபிள் படிச்சுக்கிட்டு இருப்போம். ஒருத்தன் வருவான், நீ எல்லாம் எதுக்கு சாமி இருக்கிறன்னு கேட்பான். நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற, ஏதாவது செய்யறியா அப்படின்வான். செஞ்சாலும் குத்தம், நான் அருங்கொடையில் சும்மா தானே இருக்கிறோம், சரி காசு பணத்தை சேர்த்து கொஞ்சம் வேலை செய்யலாமேனு சிறுக சிறுக சேர்த்து வச்சு ஒரு தளம் போடலான். ஒருத்தன் வந்தான், ஏன் சாமி இதை போடுறீங்கன்னா, இல்லைப்பா அது ரோடு சும்மா மண்ணாக கிடக்குதே, சரி ஒரு பேவர்ஸ் பிளாக் போட்டோம்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், ஆண்டவருடைய இல்லம், இந்த வேலையில்லாம் இந்த ஏதாவது தேவையில்லாமல் வேலை செய்கிறீங்க சாமி அப்படின்னா. நான் அப்போ தான் அவனை உத்து பார்த்தேன், இல்லை உனக்கு என்ன பிரச்சனை, உன்கிட்ட நான் ஏதாவது டொனேஷன் கேட்டேனா, ஒன்றுமே கேட்கல, உன்னையா இருப்போம் உள்ளே வந்து நோண்ட சொன்னான் அப்படின்னு. இல்லை தேவையில்லாத இதுக்கு போய், சரி இந்த காசை வச்சு என்ன பண்ணலாம், நீயே ஒரு ஐடியா சொல்லு. இப்போ 10 மணிக்கு ரேஷனுக்கு போனேன் சாமி வரட்டா அப்படின்னு ஓடிட்டான், அவ்வளோதான். பாருங்க, தூக்கம் வரலன்னா என்ன பண்ணலாம்னு இப்படி பார்க்குறாங்க. சும்மா சாமியார் சும்மா தான் இருப்பார், சும்மா பேசிட்டு வரலாம் போகலாம். நான் ஒரு கிராமத்தில் போனேன், போய் இருந்தப்போ முதல்ல எனக்கு தெரியல, அதனால் மக்களோட மக்களாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லி நானும் மக்களோட மக்களாக அப்படி போய் உட்காந்து பேச ஆரம்பித்தேன். காலையில் 10 மணிக்கு ஊருக்கதை பேச ஆரம்பித்தேன், மத்தியானம் 12:30 தான் முடியுது. அப்புறம்தான் பார்த்தா இந்த ஊருக்காரங்களும் ஒரு வேலையும் இல்லை, ஓரமாக உட்காந்து வெத்தலையை போட்டுட்டு படுத்து கிடக்கிறது எல்லாம். காலையில் எட்டி பார்க்குற சாமியார் ரூம் திறந்துருச்சுன்னா, ஏய் வாடா சாமியார் வந்துட்டாரா வாடா வாடா. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அடப்பாவிகளா டெய்லி இவங்களுக்கு வேலையே சாமியாரோட பேசுறது தான். அப்புறம்தான் பார்த்தேன் கதவை திறக்கிறதே இல்லை, அப்படி திறக்கணும்னு நினச்சா கூட ஜன்னலை திறந்து பார்ப்பேன் யாராவது இருக்கிறாங்களான்னு. பார்க்க இன்னைக்கு நம்ம எல்லாமே மீட்பு திட்டத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம், என்னத்தை ஓடுறோம்னு நமக்கும் தெரியல, எங்கே ஓடுறோம்னு தெரியல, ஏன் தான் பிறந்தோம் அப்படின்னு தெரியல. கண்ணதாசன்ட்ட போய் அவங்க பையன் கேட்டதா ஒரு கதை சொன்னாங்க, ஏன்ப்பா என்னை வச்சு ஒரு பாட்டு எழுதலையாப்பா அப்படின்னு, என்ன அப்பயும் எழுதிட்டப்பா அப்படின்னாரான். என்ன பாட்டு, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தா. இப்போ இந்த பாட்டை அவர் அவங்க மகனுக்கு பாடினார், இப்போ நம்ம எல்லாத்தையும் நமக்கே பாடிக்கணும், ஏன் பிறந்தாய் ஆல்பர்ட் ஏன் பிறந்தாயோ. பாருங்க இன்னைக்கு நம்ம அந்த மீட்பு திட்டம் நம்பிக்கை இதெல்லாம் நமக்கு புரியல, என்ன 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 நம்பிக்கையை எங்கே கொண்டு போய் வைக்கிறது, அதை தான் வீட்டிலலாம் வைக்கணும். நமக்கு நம்பிக்கை இங்கே தான் இருக்கும், செயலாக்கம் கொடுக்கணும். மாதா கொடுத்தாங்க, மாதா எப்படி கொடுத்தாங்க, தன்னை சுற்றி நடக்கிற வேதனையெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்தாங்க, அந்த வேதனைக்கு மத்தியில் அவங்க கையை வைத்து ஆண்டவருடைய அந்த மீட்பு காரியம் கண்டிப்பாக நடக்கும். நமக்கு என்னன்னு புரியல, ஆண்டவருக்கு தெரியும், எப்படியோ நடத்த போறாரு. தம் பிள்ளைக்கு என்ன நடக்க போகுது, சிலுவையில் இப்படி தூங்க விட்டு நம்மளை அடியில் நிப்பாட்டுவாங்கன்னு தெரியுமா, தெரியாது. அனைமறியால் மீட்பு திட்டத்தை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தாள், அவ்வளோதான். சிமியன் சொல்லிட்டாரு, உன் உள்ளத்தை ஒரு வால் ஊடுருன்னு சொன்னாரு, அது அடிக்கடி வந்து வந்து போயிட்டு இருக்கோம். ஐயோ இந்த மனுஷ வேற ஏதோ இப்படி சொல்லிவிட்டாரு, என்ன என்னன்னு தெரியலையே அது, ஐயோ பிள்ளைக்கு ஏதோ நடந்துருமோ, எனக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு. பாருங்க அந்த போராட்டத்திற்கு மத்தியிலும் கடவுளை நம்பி இருந்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாச வாழ்க்கை. அதைத்தான் இவர் தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் கொண்டுள்ள அந்த நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வளோ துன்பம் வந்துச்சு, துயரம் வந்துச்சு, நீ அழிஞ்சு போயிடலையே, துன்பம் வந்துச்சு, நீங்க போராடி இருப்பீங்க, ஐயோ நான் இத்தோட தொலைஞ்சேன், என் குடும்பம் நாசமா போச்சுன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த துன்பம் எங்கேயிருந்தோ யாரோ வந்து கையை பிடிச்சி தூக்கி சரி சரி வான்னு சரியாக்கி விட்டுருப்பாங்க. எனக்கும் ஆர்டினேஷனுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய துன்பம் வந்துச்சு, நான் நினைச்சேன் ஜாமியாரே ஆக மாட்டேன் போல இருக்கு, அப்படியே மண்ணா போறேன்னு நினைச்சேன். பாருங்க ஆண்டவர் அந்த துன்பத்திலிருந்து என்னை வீட்டை எடுத்து தூக்கிட்டு வந்துட்டாரு. சாமியார் ஆன பிற்பாடு இனிமே தப்பிக்கவே முடியாது, இப்படியே தான் உட்காந்துருக்கணும் ஆயிப்போச்சு. இப்பயும் துன்பம் வரும், துன்பம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆண்டவர் என்ன செய்வார், ஒவ்வொரு துன்பத்திலையும் இங்கேயும் அப்படிதான் அங்கேயும் அப்படிதான் ஆண்டவர். அதனாலதான் சொல்றாரு, மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். மரியாள் இதை தான் நம்புனாங்க, என்னை எதுக்கு கடவுள் காப்பாத்துறாரு, மீட்பு திட்டத்திற்காக. ஏன் சூசையப்புற சீக்கிரம் அவர் எடுத்துக்கிட்டாரு, மீட்பு திட்டத்துக்காக அவர் பயன்படுத்தப்பட்டார், புரிஞ்சிருச்சு அவர் எடுத்துக்கிட்டார். அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் உணர வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருடைய மீட்பு திட்டம் என்னில் செயலாற்றப்பட வேண்டும் அப்படின்னு உணரணும். அந்த உணர்தலின்படி நம்ம செயல்படுகிற போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? மகிழ்ச்சி அடைவார். இது ஏன் இப்படி நடந்துச்சு, இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேள்விகளை கேட்பதை விட்டுவிட்டு நம்பிக்கையை வாழ்வாக்க முயற்சிக்க வேண்டும். அன்னை மரியாள் அந்த நம்பிக்கையை வாழ்வாக்கினாங்க. ஏன் இப்படி, ஏன் இப்படிங்கிற கேள்விகளை கேட்டுக்கொண்டு அன்னை மரியாள் தன்னை இழந்து போனவள் அல்ல, மாறாக வெற்றி கொண்ட ஒரு தாய், ஞானத்தை பயன்படுத்தின தாய், ஞானத்தின்படியாக கடவுளுடைய திட்டங்களை அறிய முயற்சித்த தாய். இதோ இந்த நாளில் கூட நமக்கு முன்பாக அவர் தோற்று போன தாயாக இருந்திருந்தால் நம்ம அந்த தாயை நினைத்து பார்க்க மாட்டோம். துன்பத்தின் வழியாக வெற்றி கண்ட தாய், துன்பத்தை கடந்து சென்ற தாய், தீயின் நடுவே நீ நடந்தாலும் கடல் நடுவே நீ நடந்தாலும் உன்னை நான் பாதுகாப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை வாழ்ந்து செயல்படுத்தி நமக்கு உயர்ந்து நிற்கிற தாய். வாழ்வு என்பது இந்த உலகத்துல மட்டும் இல்லப்பா, அது கடந்த நிலையில இருக்கிறது. இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யறோம், ஒரு தேர்வு எழுதுறோம். இது வந்து ஒரு தேர்வு எழுதக்கூடிய ஒரு ஒரு தளமாக இருக்கிறது. இந்த தளத்தை நீ வந்து எப்படி பயன்படுத்திக்கணும், ஆண்டவருடைய மீட்புக்கான நல்ல தளமாக பயன்படுத்திக்கணுங்கிறத அன்னை மரியாள் என்ன செய்துட்டு இருக்காங்க, நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆகவே இந்த நாட்கள்ல அன்னை மரியாளுடைய திருவிழாவின் இந்த நாளில் நாம் யோசிச்சு பார்ப்போம், என்னுடைய பிறப்பு அர்த்தமுள்ள பிறப்பா இருக்கிறதா, அல்லது எந்த மாதிரியான அர்த்தத்தை நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன், என்னுடைய அந்த வாழ்வினுடைய அதிசயத்தை எப்படி நான் மாற்ற விரும்புகிறேன், இதுதான் எனக்கு கிடைச்சிச்சு, இதோட நான் அப்படியே புலம்பி சாவேன் அப்படியா, இல்லை இல்லை இதை விட நான் இதை விட பெட்டரா யோசிப்பேன், இதிலிருந்து நான் என்னுடைய ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிறேன் என்பதை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதமாக சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்து செயல் வடிவம் கொடுக்கிற போது கடவுள் உங்களில் மகிமை அடைவார். கண்டிப்பாக நீங்கள் அப்படி செயல் வடிவம் கொடுக்க முயற்சிக்கிற ஒவ்வொரு தருணமும் உங்களுக்கு சோதனையின் நாட்கள் தான், உங்களுக்கு அது ஒரு வேதனையின் நாட்கள். ஆண்டவருக்காக பயணிக்கிற பிள்ளைகள் எல்லோருடைய தோளிலும் சிலுவை இருக்கிறது. நீங்க சிலுவையை போய் இழுத்து பிடிக்க வேண்டாம். நீங்க ஆசையோடு ஆண்டவருடைய திட்டத்திற்கு உங்களை கையளிச்சா போதும், சிலுவை உங்களை கட்டி பிடித்துக் கொள்ளும். சிலுவை உங்களை இறுக்கி பிடிச்சிக்கும், சிலுவை அப்புறம் உங்களை விடாது. நீங்கள் அந்த சிலுவையை அன்பு செய்கிற பிள்ளைகளாக மாறுவீங்க. மீட்பு திட்டமும் சிலுவையும் இணைந்து செல்கிற அது ஒரு ரயில் பயணம் போல, இணைந்து செல்கிற அந்த ரயில் தண்டவாளங்களைப் போல. அதனால மீட்பு திட்டம் வந்து எல்லாமே மகிழ்ச்சியாகவே இருக்கும் என்று நினைத்தால் அது ஒரு அறிவீனமான ஒரு சிந்தனை. ஆகவே மீட்பு திட்டம் சிலுவையினுடைய பாடுகளோடு தான் கடந்து போகிறது என்பதை அறிந்து அந்த ஞானத்தோடு நாம் வாழ்ந்து ஆண்டவருக்காக நீ ஒரு நாள் மடிந்து கீழே விழுகிற பொழுது வானத்திலிருந்து உன்னை பார்த்து ஒரு குரல் கேட்கும், இதோ என் அன்பார்ந்த மகள், இதோ என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் அன்னை மரியாளை முன்வைத்து, திருத்தூதர்களை எல்லாம் முன்வைத்து, வாழ்வினுடைய அந்த சந்தோஷத்தை கடவுளுடைய திட்டத்தோடு இணைத்து கொண்ட அற்புதமான நபர்கள் நமக்கு முன்பாக இருக்கிறார்கள், அவர்களை முன்வைத்து நாம் ஓட வேண்டும். தீமையின் உலகத்திலேயும் பல தலைவர்கள் நமக்கு முன்பாக இருக்கிறாங்க. உலகத்தை எப்படி ஜெயிப்பது, உலகத்தை நீ எப்படி உணதாக்கிக் கொள்வது என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காக நீங்கள் இங்கே பார்த்தால் அங்கே கிடைக்க போகிற வெகுமதி வேறாக இருக்க போகிறது. ஆண்டவர் ஊடுருவ குத்தப்பட்டவரை உற்று நோக்குங்கள். அந்த ஊடுருவ குத்தப்படுதல் என்பதுதான் அந்த மீட்பினுடைய அடையாளம், சாட்சிய வாழ்வு. அந்த மீட்பினுடைய ஊடுருவ குத்தப்பட்ட அந்த மீட்பரை உற்று நோக்கி ஓடிய மரியாள் வெற்றி பெற்றார்கள். ஊடுருவ குத்தப்பட்ட இயேசுவை உற்று நோக்கிய ராயப்பரும் திருத்தூதர்கள் வெற்றி அடைந்தார்கள். இதோ நீங்கள் யாரை உற்று நோக்கி உங்கள் வாழ்க்கையை எடுத்து செல்ல விரும்புகிறீர்கள்? சிந்தனையோடு செயல்பாட்டுக்குள் கடந்து செல்ல பலன் கேட்டு மன்றாடுவோம். ஆமென்.